அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழ் ஓசை. ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இந்திய தமிழிசை மொழி செய்தி அறிக்கை பின்னர் செய்தியரங்கில், விசா மோசடி தொடர்பாக நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகள் பதியப்பட்ட நிலையில் இந்திய ராஜதந்திரி தேவயானி கோபர்கடே அமெரிக்காவிலிருந்து நாடு திரும்பியிருப்பது குறித்த செய்திகள், இத்தொடர்பில் இந்தியா எடுத்த பதில் நடவடிக்கைகள், இந்த விடயம் தொடர்பாக அரசு துறையின் முன்னாள் துணைச் செயலர் கால் இண்டர்ஃபோ தெரிவித்த
கருத்துக்கள்.
அமெரிக்க இலங்கை உறவுகள் குறித்த ஒரு ஆய்வு செவி, பிறகு பெண்களுக்கென பிரத்யேக இலகுரக துப்பாக்கியை இந்திய அரச நிறுவனம் ஒன்று தயாரித்துள்ள நிலையில், ஆயுதம் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமா என்பது குறித்து முன்னாள் காவல்துறை அதிகாரி திலகவதி,
பயிற்சிகள் எதுவுமே இல்லாதவங்க கையில அந்த துப்பாக்கியை கொடுப்பது என்பது பல கஷ்டங்களை தான் ஒரு சமூகத்துக்கு ஏற்படுத்தும், பல விதமான சிக்கல்களை ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன்.
இலங்கையில் புதிதாக வழிபாட்டு தலங்களை அமைப்பதற்காக புதிதாக அனுமதி வாங்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்தும் இன்ன பிற செய்திகளும் இன்றைய நிகழ்ச்சி இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பது எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் பூபாலரட்டம் சீவகன்.
மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் மதவன் செயல்களை தடுக்க தவறிவிட்டதாக வந்திருக்கின்ற கடுமையான விமர்சனங்களுக்கு மத்தியில் அந்த நாட்டின் இடைக்கால அதிபரான மைக்கேல் ஜோட்ரோடியா அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார். அண்டைய சாட் நாட்டில் சந்திக்கின்ற பிராந்திய தலைவர்களின் மாநாட்டில் மைக்கேல் ஜோட்ரோடியா அவர்களது எதிர்காலம் குறித்த விடயம் முக்கிய பேசுபொருளாக இருந்தது. அவரது ராஜினாமா செய்தியை அடுத்து மத்திய ஆப்பிரிக்காவின் தலைநகரான பென்குயில் கிறிஸ்தவர்கள் ஆடிப்பாடி கொண்டாடினார்கள். ஆனால் முஸ்லீம் பகுதிகள் வெகுவாக அமைதியாகிவிட்டதாக பிபிசி செய்தியாளர் கூறுகின்றார். இவரது ராஜினாமா ஒன்றில் பிரச்சனையின் வேகத்தை குறைத்துவிடும் அல்லது முஸ்லீம்கள் மீது பதிலடிக்க வழி செய்யும் என்று எமது செய்தியாளர்கள் கூறுகின்றார்கள்.
தெற்கு சூடானின் முன்னாள் துணை அதிபர் ரீக் மேஷருக்கு ஆதரவான ஆயுத கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த பென்டியூ நகரை தெற்கு சூடானின் ராணுவம் மீட்டு தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருப்பதாக அறிவித்திருக்கிறது. இந்த நகரை முழுமையாக தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து கொண்டிருப்பதாக ஜூபாவில் இருக்கும் தெற்கு சூடான் ராணுவ பேச்சாளர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நகருக்கு வெளியில் இருக்கும் பாலத்திற்கு அருகில் இருந்த அரச எதிர்ப்பாளர்களின் டாங்கியிலிருந்து சிறிய அளவில் எதிர்ப்பு இருந்ததாக அவர் கூறினார். அங்கே ஏற்பட்ட ஆட்சேபம் குறித்த தகவல்கள் எதுவும் இல்லை. எண்ணெய் வளம் மிக்க மாநிலமான யூனிட்டியின் தலைநகரான பென்டியூ நகரை நோக்கி அரச படைகளின் முன்னேற்றத்தை எதிர்பார்த்து அந்த நகரிலிருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வெளியேறிவிட்டார்கள்.
தெற்கு சோமாலியாவில் நடத்தப்பட்ட வான் தாக்குதலில் இஸ்லாமிய தீவிரவாத குழுவான அல்சபாபின் உறுப்பினர்கள் 30க்கும் அதிகமானோரை கொண்டதாக கென்ய ராணுவம் கூறுகின்றது. அல்சபாபின் தலைவரான அகமட் அப்தி கோடேன் அவர்கள் அந்த தாக்குதலில் நூலுலையில் தப்பிவிட்டதாக ராணுவ பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். அமைப்பின் பல முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. தெற்கு மற்றும் மத்திய சோமாலியாவின் பெரும்பாலான பகுதிகளை தமசம் வைத்திருக்கின்ற அல்சபாப் இந்த தாக்குதல் குறித்து எதுவும் கூறவில்லை. நைரோபியில் பெஸ்கேட் வணிக வளாகத்தில் கடந்த வருடத்தில் நடத்திய தாக்குதலில் அந்த அமைப்பு 70க்கும் அதிகமானோரை கொன்றிருந்தது.
சீனாவின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி கடந்த ஆண்டு நான்கு டிரில்லியன் டாலர்கள் என்கிற நிலையை எட்டியதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது 400,000 கோடி டாலர்கள். இது இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட 2 மடங்கு அதிகமாகும். வேறு எந்த நாடும் இந்த அளவுக்கு சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடவில்லை. அமெரிக்கா கடந்த 2013ஆம் ஆண்டின் முதல் 11 மாதங்களுக்கான தனது புள்ளி விவரங்களை சமீபத்தில் வெளியிட்டிருந்தது. அந்த காலப்பகுதியில் அமெரிக்காவின் ஏற்றுமதி இறக்குமதி 3.5 டிரில்லியன் என்கிற அளவில் இருந்தது. 1 பில்லியன் என்பது 100 கோடி, 1000 பில்லியன்கள் சேர்ந்தது 1 டிரில்லியன் ஆகும்.
பாகிஸ்தானில் தனது பள்ளிக்கூடத்தில் தற்கொலை குண்டுதாரியை தடுத்த பொழுது கொல்லப்பட்ட சிறுவனுக்கு பொதுமக்களுக்கான உயர் விருது வழங்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. வடமேற்கு பாகிஸ்தானில் ஹங்கு பகுதியில் தனது பள்ளிக்கூட வாசலுக்கு வெளியே ஒருவர் தற்கொலை அங்குடன் இருப்பதை 15 வயதான அர்சாஸ் ஹசன் பார்த்தார். தனது நண்பர்கள் எல்லாம் உள்ளே ஓட அவர் மாத்திரம் குண்டுதாரியை தடுத்து நிறுத்தினார். குண்டுதாரி அப்பொழுது குண்டை படிக்கச் செய்தார். அவருக்கு மிகவும் உயர்ந்த பதக்கம் வழங்கப்பட வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் பெரும் கோரிக்கைகள் வந்ததை அடுத்து உள்ளூர் அதிகாரிகள் உயர் விருதுக்கு பரிந்துரைத்திருக்கிறார்கள்.
பிரெஞ்சு அதிபர் பிராங்கஸ் ஒல்லாந்துக்கும் நடிகை ஜூலி காயாத்துக்கும் இடையில் ரகசிய உறவு நிலவுவதாக செய்தி வெளியிட்ட பாரிஸிலிருந்து வெளியாகும் பத்திரிகை மீது சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுப்பது பற்றி பரிசீலித்து வருவதாக பிரெஞ்சு அதிபர் அறிவித்திருக்கிறார். இந்த ரகசிய உறவு தொடர்பான புகார்களை அவர் மறுக்கவில்லை. ஆனால் தமது அந்தரங்கத்திற்குள் அத்துமீறி பிரவேசித்திருப்பதை அவர் கடுமையாக சாடியிருக்கிறார். எலிசி மாளிகையை ஒட்டியிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கும் கெய்த்தின் வீட்டிலேயே வழமையாக ஹொல்லாந்து தனது இரவுகளை கழிக்கிறார் என்கிற வதந்திகளை உறுதி செய்யக்கூடிய புகைப்படங்கள் என்று கருதப்படும் சில புகைப்படங்களை க்ளோசர் என்கிற அந்த சஞ்சிகை வெளியிட்டிருந்தது. பிரான்சின் நிதி நெருக்கடி மிக்க மோசமான நிலையில் இருக்கும்பொழுது வெளியாக இருக்கும் இந்த புகைப்படங்கள் அவரது அரசியலில் பெரும் சர்ச்சையை உருவாக்கும் என்று அங்கிருக்கும் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம்.
இன்றைய செய்தரங்கில் முதலில் ஒரு இந்திய குறிப்பு. நியூயார்க்கில் இந்திய துணை தூதராக பணியாற்றிய தேவயானி கோபர்கடே கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்ட பிறகு அவருக்கு இருந்த ராஜ்ய பாதுகாப்பை இந்தியா விலக்கிக் கொள்ள சம்மதிக்காததால் அவரை நேற்று வியாழக்கிழமை நாட்டை விட்டு வெளியேறுமாறு அமெரிக்கா கூறியதையடுத்து இந்தியாவும் பதிலடியாக இந்தியாவில் அமெரிக்க தூதரத்தில் உள்ள ஒரு அதிகாரியை நாட்டிலிருந்து வெளியேற்றியிருக்கிறது. இதுகுறித்த தகவல்களை தொகுத்து தருகிறார் மணிவண்ணன்.
விசா மோசடி வழக்கில் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டு இந்திய அமெரிக்க உறவுகளில் பெரும் சர்ச்சை ஏற்பட காரணமாக இருந்த இந்திய துணைத் தூதர் தேவயானி கோபர்கடே அமெரிக்காவை விட்டு வெளியேறி இந்தியா திரும்பிக் கொண்டிருக்கிறார். தேவயானி அமெரிக்காவை விட்டு வெளியேறுமாறு வியாழக்கிழமை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வியாழக்கிழமை இரவு தேவயானி நியூயார்க் ஜான் எஃப் கென்னடி விமான நிலையத்திலிருந்து இந்தியாவுக்கு புறப்பட்டுச் சென்றதாக மூத்த அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இந்திய வெளியுறவு அமைச்சகத்துக்காக பேசவுள்ள அதிகாரி சையத் அக்பருதீனும் இந்த தகவலை உறுதிப்படுத்தி
Dr. Devyani Khobragade, counselor at the permanent mission of India to the United Nations in New York, was accorded on 8 January 2014 the privileges and immunities of a diplomatic envoy under terms of Section 15 of the Headquarters
Agreement. ஐநாவில் இந்திய நிரந்தர தூதரகத்தில் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்ட டாக்டர் தேவயானி கோபர்கடேவுக்கு ஐநா மன்றத்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இருக்கும் தலைமையக ஒப்பந்தத்தின் 15வது பிரிவின் அடிப்படையில் ஜனவரி 8ஆம் தேதி ராஜ்ய பாதுகாப்பு வாங்கப்பட்டது. அதே நேரத்தில் அவருக்கு வழங்கப்பட்ட இந்த ராஜ்ய பாதுகாப்பை இந்தியா விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று அமெரிக்கா இந்தியாவிடம் ஒரு கோரிக்கையையும் வைத்தது. இந்த கோரிக்கையை இந்தியா ஜனவரி 9ஆம் தேதி ஏற்க மறுத்து தேவயானியை டில்லியில் வெளியுறவு அமைச்சகத்துக்கு மாற்றியது
என்றார் அக்பருதீன். இந்தியாவுக்கு திரும்பி வர பயணம் மேற்கொண்ட பொழுது தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தான் நிரபராதி என்பதை தேவயானி கோபர்கடே வலியுறுத்தினார் என்று மேலும் கூறினார் அக்பருதீன். முன்னதாக வியாழக்கிழமை தேவயானி மீது அமெரிக்க நீதிமன்றத்தில் முறையாக குற்றச்சாட்டுகள் பதியப்பட்டன. தேவயானி மீது சுமத்தப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகள் நிலுவையில் இருக்கும் என்று அமெரிக்க அரசு வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். ஆனால் இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை அமெரிக்கா கையாண்ட விதத்தை அமெரிக்க வெளியுறவு அமைச்சகத்தில் முன்னதாக தெற்காசிய பிரிவின் துணைச் செயலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கார்ல் இண்டெஃபர்த் கண்டித்தார்.
There are a lot of legal issues involved here, but I do think that it's very clear, and from my point of view, that this was badly handled by U.S. authorities. It should have been handled much more diplomatically from the start. The fact that she was arrested, incarcerated, strip-searched flies against all, I think, standards of
இதில் பல சட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் என்னுடைய பார்வையில் இந்த விஷயத்தை அமெரிக்க அதிகாரிகள் மிகவும் மோசமாகவே கையாண்டிருக்கிறார்கள் என்று கருதுகிறேன். ஆரம்பத்திலிருந்தே இதை சற்று மேலும் ராஜதந்திரத்துடனும் நாசுக்காகவும் கையாண்டிருக்க வேண்டும். தேவயானி கைது செய்யப்பட்டது, சிறை வைக்கப்பட்டது, நிர்வாணமாக்கி சோதனையிடப்பட்டது ஆகிய எல்லாமே ஒட்டுமொத்த ராஜீய நடத்தைக்கான எல்லா அளவுகோள்களுக்கும் எதிராக இருக்கிறது. இந்த விஷயம் கையாளப்பட்ட விதம் குறித்து இந்தியர்கள் மிகவும் கோபமடைவதற்கு எல்லா காரணங்களும் இருக்கின்றன என்றே நினைக்கின்றேன்.
தேவயானி கைது செய்யப்பட்ட சம்பவம் குறித்து இந்தியாவில் பொதுத்தளத்தில் குரல் கொடுத்த அவரது தந்தையும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரியுமான உத்தம் கோபர்கடே தேவயானி சர்ச்சையில் இந்திய மக்கள் காட்டிய ஆதரவுக்காக நன்றி தெரிவித்தார்.
This would not have been possible without the support entire nation, entire media and the government gave to us.
ஒட்டுமொத்த நாட்டின்
ஒட்டுமொத்த ஊடகங்களின் ஆதரவில்லாமல் இது நடந்திருக்காது. கடந்த ஒரு மாதமாக எங்கள் குடும்பம் கடும் மன உளைச்சலில் இருந்தது. நீங்கள் எங்களுக்கு ஒரு பலமான ஆதரவை தந்தீர்கள். உங்களுக்கு நன்றி தெரிவிக்க என்னிடம் வார்த்தைகளே இல்லை. ஒன்று மட்டும் தெளிவாகிறது, இந்த நாட்டின் 120 கோடி மக்கள் ஒரு லட்சியத்திற்காக ஒன்றிணைந்தால் நீதி கிடைப்பது நிச்சயம் என்பதுதான் அது
என்றார் உத்தம் கோபர்கடே. இதற்கிடையே தேவயானி கோபர்கடையை அமெரிக்கா வெளியேற்றதற்கு பதிலடியாக இந்தியாவும் இந்தியாவில் இருக்கும் அமெரிக்க தூதரகத்தில் பணிபுரியும் அதே அந்தஸ்துள்ள ஒரு அமெரிக்க அதிகாரியை இந்தியாவிலிருந்து வெளியேறுமாறு உத்தரவிட்டிருப்பது இரு நாடுகளுக்கிடையே இருக்கும் உறவுகளில் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்துமா என்று வாஷிங்டனில் இருக்கும் இந்து நாளிதழின் செய்தியாளர் நாராயண் லக்ஷ்மண் அவர்களிடம் கேட்டபொழுது,
கண்டிப்பா இப்போ டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ்ல கொஞ்சம் இன்னும் பிரச்சனை டென்ஷன்ஸ் கொஞ்சம் ஏறி இருக்கு. ஆனா இப்போ ஒரு மாதிரி இந்த பேரிட்டின்னு சொல்லுவாங்க, ஈக்வாலிட்டி சமநிலை ஆயிருக்கு. முதல்ல தேவயானி கோபர்கடே வந்து யூஎஸ் இப்ப எக்ஸ்பெல் பண்ணிருக்காங்க, திரும்பி இந்தியாவுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி இந்தியாவும் இந்த மெஷர் இப்போ ஒரு யூஎஸ் அதிகாரியை திரும்பி எக்ஸ்பெல் பண்ணிருக்கு. அதனால நான் நினைக்கிறேன் இப்போ இந்த ஈக்வாலிட்டினால இந்த இப்போ ரெண்டு சைடும் கொஞ்சம் காம் ஆயிடும் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ்
என்றார் நாராயண் லக்ஷ்மண்.
செய்திகளை தந்தவர் மணிவண்ணன். இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகளிலும் சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. தற்போது இலங்கையில் விஜயம் மேற்கொண்டிருக்கின்ற போர்க்குற்றம் தொடர்பான அமெரிக்க தூதரின் பயண விவரம் குறித்து அமெரிக்க தூதரகம் வெளியிட்ட ஒரு ட்விட்டர் செய்தி இலங்கை அரசை சினப்படுத்தியிருக்கிறது. இலங்கையின் வடக்கே இறுதிக்கட்ட போரின் போது அரச படையினரின் ஷெல் தாக்குதல்களில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படும் இடத்தை தமது தூதர் பார்த்ததாக படத்துடன் ட்விட்டர் குறிப்பொன்றை அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ளமை பற்றி இலங்கை அரசாங்கம் அதிருப்தி வெளியிட்டிருக்கிறது. இந்நிலையில் இலங்கை தொடர்பிலான அமெரிக்காவின் நடவடிக்கைகள் எதை காட்டுகின்றன, அவற்றின் தாக்கம் எப்படி இருக்கும் என்பது பற்றி இலங்கையின் முன்னாள் ராஜதந்திரி தயான் ஜெயதிலக பிபிசியிடம் தெரிவித்த கருத்துக்களை தொகுத்து தருகிறார் ஜெயபிரகாஷ் நலசாமி.
இந்த விடயத்தில் வளமையான ராஜதந்திர முறைப்படியான வழக்கங்களை விட வேறுபட்ட விதத்தில் தான் அமெரிக்கா அதிகாரபூர்வமாக நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க தூதரகத்தின் ட்விட்டர் குறுஞ்செய்தி உண்மையில் நடுநிலையற்றதாகத்தான் இருக்கிறது. சென் அந்தனி மைதானத்தில் 2009 ஜனவரியில் நூற்றுக்கணக்கான சிவில் குடும்பங்கள் இராணுவ ஷெல் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக அந்த குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் அலீஜ்ட் என்ற சொல்லை, அதாவது என்று கூறப்படுகின்ற அல்லது கருதப்படுகின்ற போன்ற அர்த்தத்தை உருவாக்குகின்ற சொற்பதங்களை அவர்கள் பயன்படுத்தியிருக்கலாம். அது மட்டுமன்றி அந்த ட்விட்டர் குறிப்பு அமெரிக்காவின் அதிகாரபூர்வ நிலைப்பாடு என்றும் தூதரகத்தின் பேச்சாளர் பிபிசியின் கொழும்பு செய்தியாளரிடம் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இங்கு எந்தவிதமான விசாரணையுமின்றி மிகவும் பாரதூரமான முன்கூட்டிய அனுமானத்திற்கு அமெரிக்கா வந்திருக்கிறது என்று கூறினார் தயான் ஜெயதிலக. இலங்கை அரசாங்கத்தின் தவறான வெளியுறவு கொள்கை மற்றும் ராஜதந்திர நடவடிக்கைகளே தற்போதைய சர்வதேச அழுத்தத்துக்கு காரணம் என்ற போதிலும் இலங்கை மீதான அழுத்தங்கள் நியாயமானவை என்று கூற முடியாது என்றும் தயான் பிபிசியிடம் சுட்டிக்காட்டினார்.
ஸ்ரீலங்காவே
2009 இவ்வாறான விசாரணைக்கான முயற்சி ஒன்றை அமெரிக்கா எடுத்திருந்தது. ஜெனீவாவில் எங்களின் பிரதிநிதித்துவத்தில் அப்போதிருந்த வெற்றி காரணமாக அவர்களால் அது முடியாமல் போனது. அப்போதிருந்த வெளியுறவு கொள்கை மற்றும் ராஜதந்திர நகர்வுகள் இன்று இல்லாதபடியால் தான் இலங்கைக்கு கடுமையான பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. எனினும் அதன் மூலம் அமெரிக்கா செய்ய நினைப்பது சரி என்று வாதிட முடியாது என்ற இலங்கை அரசாங்கத்தின் முன்னாள் ராஜதந்திரியிடம், சர்வதேச விசாரணையை நோக்கிய அமெரிக்காவின் இவ்வாறான செயற்பாடுகள் எதிர்காலத்தில் எந்த விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று கேட்டபோது, மிகவும் பயங்கரமான விளைவுகள் ஏற்படலாம். அமெரிக்கா நினைக்காத விளைவுகள் கூட ஏற்படலாம். சர்வதேச விசாரணைக்கான பொறிமுறை ஒன்று உருவாகுமானால் இரண்டு வழிகளில் அது ஏற்படலாம். இதற்கான ஐநாவின் சிறப்பு தூதுவர் ஒருவர் நியமிக்கப்படலாம், அல்லது சர்வதேச விசாரணை ஆணையம் ஒன்று உருவாகலாம். அதன் பின்னர் அதன் தீர்ப்புகளுடன் இலங்கை ஒத்துழைத்து செயற்படவில்லை என்று கூறி அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகளின் நாடாளுமன்றங்களால் சர்வதேச ரீதியான பொருளாதார, வணிக மற்றும் நிதி ரீதியான தடைகள் கொண்டுவரப்பட்டு இலங்கையின் பொருளாதாரத்தின் குரல் வலை நசுக்கப்படலாம். அதே நேரம் அதற்கு முன்னரே எதிர்வரும் மார்ச்சில் வருகின்ற தீர்மானத்தில் இலங்கை மோசமாக தோல்வி கண்டால் அது நேரடியாக இலங்கையின் சந்தைகளை பாதிக்கும். அதேபோல இலங்கை இராணுவ அதிகாரிகள் மட்டுமன்றி மற்ற அதிகாரிகளும் சர்வதேச பயணங்களை மேற்கொள்ள முடியாதபடி புலம்பெயர் தமிழர்களால் வழக்குகள் போடப்படலாம். அதேபோல இலங்கைக்குள்ளும் இன ரீதியான சமூக இடைவெளி இன்னும் அதிகரிக்கவும் வாய்ப்பிருக்கிறது என்று கூறினார் இறுதிக்கட்ட போரின் போது ஜெனீவாவில் இலங்கை அரசாங்கத்தின் ஐநாவுக்கான தூதுவராக இருந்த தயான் ஜெயதிலக.
இலங்கையில் புதிதாக மத வழிபாட்டு தலங்களை நிர்மாணிப்பதற்கும் செயல்படுத்துவதற்கும் புத்த சாசனம் மற்றும் மத விவகார அமைச்சின் எழுத்து மூலம் அனுமதி பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் என்று மீண்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் புதிதாக சமய வழிபாட்டு தலங்களை நிர்மாணிப்பதற்கும் சமய மையங்கள் செயல்படுவதற்கும் புத்த சாசனம் மற்றும் மத விவகார அமைச்சின் எழுத்து மூல அனுமதி பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று மீண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புத்த சாசனம் மற்றும் மத விவகார அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவித்தல் இன்று உள்நாட்டு பத்திரிகைகளிலும் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அறிவித்தலின்படி விகாரைகள், கோயில்கள், தேவாலயங்கள், மசூதிகள், தியான நிலையங்கள், அறநெறி பாடசாலைகள் உட்பட சமயம் சார்ந்த மையங்களும் அரசமரம், சிலைகள், சிலுவை போன்ற சமய அடையாளங்களும் உதாரணங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் அனைத்து பிரதேசங்களிலும் புதிதாக சமய வழிபாட்டு தலங்களும் சமய அடையாளங்களும் தர நிர்ணயம் இன்றியும் அனுமதி இன்றியும் பரவலாக நிர்மாணிக்கப்பட்டு வருவதாக அந்த அறிவித்தலில் கூறப்பட்டுள்ளது. இது நாட்டின் மத ஒற்றுமை கோட்பாட்டுக்கு பாதிப்பு என்றும் மத ஒற்றுமையை உறுதிப்படுத்தும் வகையிலும் தான் இந்த நடவடிக்கை என்றும் அந்த அறிவித்தலில் மேலும் கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே 2008 அக்டோபர் மாதம் அமைச்சினால் இது தொடர்பான சுற்றறிக்கையொன்று வெளியிடப்பட்டிருந்தது. மீண்டும் இந்த அறிவித்தல் வெளியானது குறித்து புத்த சாசனம் மற்றும் மத விவகாரங்களுக்கான துணை அமைச்சர் MKDS குணவர்தனாவை தொடர்பு கொண்டு கேட்டபோது அண்மை காலமாக வழிபாட்டு தலங்கள் அனுமதியின்றி திடீர் திடீரென்று துரிதமாக இடத்துக்கிடம் பரவலாக புதிதாக தோன்றுவது தென்படுகின்றது. இதன் காரணமாக மத பிரிவினர்களிடையே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இதனால் தேசிய சமானத்துக்கு மீண்டும் இடையூறு ஏற்படுமோ என்ற சந்தேகம் கூட எழுகின்றது. இதனால்தான் அந்த சுற்றறிக்கையை நினைவுபடுத்தும் வகையில் இந்த அறிவித்தலை வெளியிட்டுள்ளோம் என்று கூறிய அவரிடம், இந்த அனுமதி வழங்கும் விவகாரம் என்பது உள்ளூராட்சி சபைகளின் அதிகாரங்களுடன் தொடர்புடைய விடயம் அல்லவா என்று கேட்டபோது, கட்டடங்கள் கட்டுவதற்குத்தான் உள்ளூராட்சி சபைகளின் அனுமதி பெறப்பட வேண்டும், அது வேறு விடயம். இது மத விவகார அமைச்சுடன் தொடர்புடைய விடயம். மத வழிபாட்டு தலங்கள் அமைக்கும் போது மத பிரிவினர்களிடையே பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது, இதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். மதம் சார்ந்த மையங்கள் அல்லது அடையாளங்களை அமைக்கும் போது ஒரு தரப்பு எதிர்ப்பு தெரிவித்தால் அது பிரச்சனையாக மாறுகின்றது. இதனால்தான் அது பற்றி விசாரணை செய்யப்படும், சகல தரப்பின் கருத்துக்களும் புறப்பட்டு அனுமதி வழங்குவது பற்றி முடிவெடுக்கப்படும் என்று பதிலளித்த துணை அமைச்சர் MKDS குணவர்தன, குறித்த சுற்றறிக்கை வெளியான பின்பு அனுமதியின்றி அமைக்கப்பட்ட அல்லது செயல்படும் மத வழிபாட்டு மையங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பது பற்றியும் கவனம் செலுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார்.
செய்திகளை தந்தவர் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
அடுத்த இந்திய கண்ணோட்டம், சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த இளைஞர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளின் போது மாநில அரசு ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும், அப்பாவிகளை சிறையில் அடைக்கக்கூடாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே தெரிவித்திருக்கின்றார். மேலதிக விவரங்களுடன் டெல்லியில் இருக்கும் பண்பலை நிகழ்ச்சி தயாரிப்பாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
மாநில அரசுகள் சிறுபான்மையினர் மீது எந்த நடவடிக்கையையும் எடுக்கும் முன் அதிகம் கவனம் கொள்ள வேண்டும், தவறான கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் உடனடியாக சம்பந்தப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மாநில அரசுகளுக்கு ஏற்கனவே உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே கடிதம் எழுதியிருந்தார். இந்த கைது நடவடிக்கையை ஒழுங்குபடுத்த ஒவ்வொரு மாநிலத்திலும் தனி கண்காணிப்பு குழுவை அமைக்க முயன்று வருவதாகவும் இந்த குழு தீவிரவாத தடுப்பு நடவடிக்கையின் கீழ் செயல்படும் என்றார்.
என்னுடைய
கடிதத்தில் கூறியுள்ளது போல சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மீது கைது நடவடிக்கையில் ஈடுபடும் போது கவனமாக இருக்க வலியுறுத்தியுள்ளேன். தவறாக கைது செய்திருந்தால் அவர்களை உடனடியாக விடுவிக்க அறிவுறுத்தி அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் மீண்டும் கடிதம் எழுதப் போகிறேன் என்றார் சுஷில்குமார் ஷிண்டே. இந்தியாவில் பயங்கரவாத தடுப்பு சட்டங்கள் மற்றும் இன்னபிற கடும் சட்டங்கள் கீழ் அதிக அளவிலான முஸ்லீம்கள் கைது செய்யப்படுவதாக பல ஆண்டுகளாக குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஆனால் சிறுபான்மையினரின் வாக்குகளை பெறுவதற்காக மட்டுமே இந்த அறிவிப்பை அரசு வெளியிட்டிருப்பதாக சில அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. பிரதான எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் பேச்சாளரான பிரகாஷ் ஜவடேகர், சிறுபான்மையினர் என்று உள்துறை அமைச்சர் தனித்து குறிப்பிட்டிருப்பது மத ரீதியான பிரிவினையை வெளிப்படுத்தும் என்று எச்சரித்தார். மேலும் இந்த நடவடிக்கையை இப்போது எடுக்க என்ன தேவை எனவும் கேள்வி எழுப்பினார்.
அப் கிசி குனேகார் கோ பகட்னா ஹை தோ உஸ்கா ஜாத் ஔர் மஸ்ஹப் கா கஹா முத்தா ஆதா ஹை.
இந்த அறிவிப்பு எனக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது. எதற்காக மாநில அரசுகளுக்கு சிறுபான்மையினர் மீதான நடவடிக்கைக்கு மட்டும் அறிவுரை வழங்கியுள்ளார்? குற்றவாளி என்றால் குற்றவாளி மட்டும்தான், எங்கிருந்து பெரும்பான்மை சிறுபான்மை என்கிற வேறுபாடு வந்தது என்றார் பிரகாஷ் ஜவடேகர்.
வட இந்தியாவில் இருக்கும் அரசுக்கு சொந்தமான ஆயுத தயாரிப்பு நிறுவனம் ஒன்று பெண்கள் பயன்படுத்தக்கூடியதற்காக எடை குறைந்த கைப்பையில் எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு கைத்துப்பாக்கியை ரிவால்வரை உருவாக்கியிருக்கிறது. இதன் விலை 120,000 ரூபாய். பெண்கள் ஆயுதங்களை எடுத்துச் செல்வதன் மூலம் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியுமா என்று ஓய்வு பெற்ற காவல்துறையின் மூத்த அதிகாரியும் எழுத்தாளருமான திலகவதி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
நிச்சயமாக முன்னேற்றம் ஏற்படாது. துப்பாக்கிகளை பெண்கள் பயன்படுத்துவதாலோ அல்லது ஆண்கள் பயன்படுத்துவதனாலோ அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்துவிட முடியாதுங்க. ரெண்டாவது, துப்பாக்கியை பரவலாக பொதுமக்கள் பயன்படுத்துவது எவ்வளவு பெரிய சிக்கல்களுக்கெல்லாம் வழிவகுத்திருக்கிறது அப்படின்றதுக்கு இன்னைக்கு நிகழ்கால அமெரிக்காவினுடைய போக்கு ஒரு சான்றாக இருக்கு. ஒரு பிரச்சனையுமே இல்லாத ஒரு பள்ளிக்கூடத்துல நுழைஞ்சி ஒரு பல சிறுவர்களையும் அங்க வேலை பார்க்கிற ப்ரொஃபஸர் டீச்சர்ஸ் அவங்க எல்லாத்தையும் சூட்டு தள்ளின மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய நம்ம வந்து கேள்விப்படுறோம். அது நடக்காத இருக்கிறதுக்கு காரணம் இந்தியாவில் என்னன்னாக்கா துப்பாக்கியை வைத்துக் கொள்வது பற்றி இங்க வந்து மிக கடுமையான சட்டங்கள் பின்பற்றப்படுகிறது. இப்ப போன வாரத்துல நடந்த ஒரு சம்பவத்துல நீலாங்கரை காவல்துறையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் ஒரு சிறுவனை துப்பாக்கியால காவல் நிலையத்துக்குள்ள சுட்டுட்டு அது ஒரு பெரிய பிரச்சனைக்கு இடமாகி இப்போ அது நடந்துகிட்டு இருக்கு. அந்த இன்ஸ்பெக்டர் வந்து தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. இது எதுக்கு சொல்றேன்னாக்க, எங்களுக்கு காவல்துறை பயிற்சியின் பொழுது குறிப்பார்ப்பதற்காக கூட மனித உருவங்களை குறிவைத்து சுட்டு பழகக்கூடாது அப்படின்னு எங்களுக்கு அது ஒரு ஒழுக்கமாக கற்பிக்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அப்படியான பயிற்சிகள் எதுவுமே இல்லாதவங்க கையில அந்த துப்பாக்கியை கொடுப்பது என்பது பல கஷ்டங்களை தான் ஒரு சமூகத்துக்கு ஏற்படுத்தும், பல விதமான சிக்கல்களை ஏற்படுத்தும்னு நான் நினைக்கிறேன். நிர்பயா இறந்து போனது அப்படின்ற இந்த சம்பவம் வந்து இதையும் ஒரு வியாபாரமாக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அப்படின்றது பெரிய மன வருத்தத்தை எனக்கு ஏற்படுத்துது. இப்ப இவங்க நினைக்கிற மாதிரி பெரும்பாலான பெண்கள் இதை வந்து கைப்பையில வச்சு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னலாம் இவங்க சொன்னாலையும் கூட இவங்க சொல்ற அந்த 100,000 ரூபாயை கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான பாலியல் வல்லுறவு ஏற்படும் அப்படின்றதுக்கு எவ்விதமான உறுதிகளும் கிடையாது. முக்கியமாக பெண்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு அவங்களுடைய மனநிலை, சமூக மாற்றம், இது ரெண்டுதான் வந்து அவசியமாக தேவைப்படுகிற விஷயங்கள்.
பெண்ணிய செயற்பாட்டாளர்கள் பெண்களுக்கு தற்காப்பு கலைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும், மிளகாய்ப்பொடி போன்றவற்றை அடிக்கக்கூடிய தெளிப்பான்களை அவர்கள் வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். ஆனால் அவைகளெல்லாம் நான் லீத்தல், அதாவது ஒருவரை கொல்ல முடியாத ஆயுதங்கள் தற்காப்பு என்ற இடத்தில் வரும். சட்ட ரீதியாக இது எத்தகைய பிரச்சனைகளை தோற்றுவிக்கும் என்று நினைக்கிறீர்கள்? துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு போவது என்பது
கட்டாயமாக அதை அவங்களை தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அந்த கொடுஞ்செயலில் ஈடுபடக்கூடியவரை அவர்கள் கொலை செய்தால் கூட அது குற்றமாகாது அப்படின்றதுதான் சட்டம். கொலை கொலையாகாத சந்தர்ப்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் பீனல் கோடு விளக்குகிற விதிமுறைகளில் அது வந்து அடக்கம். ஆனா அந்த சமயத்துல அவங்க துப்பாக்கியை கைவசம் வச்சிருப்பாங்க, அதைத்தான் பயன்படுத்துவாங்க. எல்லாரும் வந்து இந்த 1.5 லட்சம் ரூபாய் விலையில ஒரு துப்பாக்கியை வாங்கிட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்பவே முடியாத காரியங்களாக என் மனசுல படுத்துங்க. அப்புறம் இங்க வந்து பெண்கள் வைத்திருக்கக்கூடிய எந்த விலை உயர்ந்த பொருளாக இருந்தாலும் அதை வந்து முதல்ல ஆண்களுடைய பாதுகாப்புலதான் அது இருக்குது, அதுதான் இன்றைக்கு நடைமுறையாக இருக்கு. எந்த விதத்திலையும் இது வந்து ஆதரிக்க முடியாது. இது பெண்களுடைய அவங்களுக்கு எதிரான வன்முறையை கட்டுப்படுத்தாது, குறைக்காது, அவங்களுக்கு உதவியாக இருக்காது அப்படின்றது நான் தீர்மானமாக நினைக்கிறேங்க.
ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியும் எழுத்தாளருமான திலகவதி. இந்தியாவில் நிலவும் மருத்துவர்களின் தட்டுப்பாட்டை குறைக்கும் நோக்கில் 58 மாவட்ட அரசு மருத்துவமனைகளை மருத்துவக் கல்லூரிகளாக தரம் உயர்த்தவும், ஏற்கனவே செயல்பட்டு வருகின்ற அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலான இடங்களை உருவாக்கவும் 10,000 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு பிடிக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை சமீபத்தில் ஒப்புதல் அளித்திருக்கிறது. கூடுதலாக 10,000 இடங்களை மருத்துவ பட்டப்படிப்புகளில் ஏற்படுத்துவதன் மூலம் பொது சுகாதார நிலை மேம்படுமா என்று அத்துறை நிபுணரான டாக்டர் ராகால் அவர்களிடம் கேட்டார் எல்.ஆர். ஜெகதீசன்.
இப்ப இந்த கேள்விக்கு வந்து பதில் கொடுக்கணும்னா ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வந்து முதல் வந்து நம்ம பொது சுகாதார நிலம் வந்து ஏன் வந்து இந்த அளவுக்கு கவலை உள்ளதுன்றத வந்து நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். டாக்டர்ஸ் நர்சஸ் வந்து கம்மியா இருக்காங்க, பல வேகன்சிஸ் இருக்குன்றது வந்து ஒரு முக்கியமான காரணம், ஒரு உண்மைன்றது வந்து இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா அது மொத்தம் வந்து பிரச்சனை கிடையாது, தட் இஸ் டாக்டர்ஸோட கம்மி மொத்தம்தான் வந்து இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு காரணம் என்பது வந்து சொல்ல முடியாது. ஒன்னு வந்து ஃபைனான்ஸ் இஷ்யூஸ் இருக்கு, ரெண்டாவது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ், கட்டமைப்பு, கட்டிடங்கள், மாத்திரைகள், தேவையான எக்யூப்மெண்ட், இதெல்லாம் வந்து சரியா வந்து இல்லாத காரணத்தினால் மூன்றாவது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். அங்க வந்து ஒர்க் வேலை செய்யற அவங்களோட வெல்ஃபேர் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து தேவையான ட்ரைனிங் அப்கிரேடிங் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்களா. பல காரணத்தினாலதான் வந்து இந்த பொது சுகாதார சிச்சுவேஷன்ன்றது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குது, பிரச்சனை உள்ளதா இருக்குது. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல இந்த இதுல வந்து வெறும் சீட் 10,000 seats மொத்தம் ஏத்துனாங்களான்னா ஒரு பெரிய அளவுல மாற்றம் கொண்டு வர போறோமான்றது போறாங்களான்றது வந்து எனக்கு ஒரு டவுட் சந்தேகமா தான் இருக்கு.
அதே சமயத்துல உலக சுகாதார நிறுவனம் ஒவ்வொரு நாட்டிலையும் இத்தனை மக்கள் தொகைக்கு இத்தனை மருத்துவர்கள் இருக்கணும், அந்த விகிதாச்சாரம் வந்து இந்தியாவில் இல்லை. அந்த பிரச்சனையை முகம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரே நேரத்தில் 10,000 பேர் மருத்துவ இடங்களை உருவாக்குவது அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வா இருக்கும்னு ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. அந்த வாதத்தை நீங்க ஏத்துக்கலையா?
இதுல வந்து நம்ம வந்து ஒரு ஒண்ணு வந்து கொஞ்சம் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து ஒரு ஒரு என்ன பிரச்சனை அப்படின்னா ஆவரேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அது வந்து பொதுவான ஒரு நம்ம ஒட்டுமொத்த நாட்டுக்கு வந்து நம்ம கணக்கு போட்டோம்னா 10,000 doctor ஆட் பண்ணோம் ஏத்துறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த ரேஷியோ வந்து எத்தனை பேருக்கு எத்தனை ஜனத்தொகைக்கு ஒரு டாக்டர் இருக்கணும் அப்படின்றது வந்து கரெக்டா வரும். ஆனா கேள்வி என்ன அப்படின்னா அந்த கம்மி இருக்கிற வேகன்சிஸ் வந்து எங்க இருக்கு? அது வந்து ஈக்குவலா எல்லா இடத்துல வந்து பரவலா வந்து அந்த வேகன்சிஸ் இருக்கா, அந்த ரேஷியோ வந்து கம்மியா இருக்கான்றது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. அதுக்கு என்ன நம்ம ஈஸியா ஐ மீன் ஆக்சுவலா சொன்னா அர்பன் ஏரியாஸ் தட் இஸ் நம்ம பெரிய பெரிய நகரங்கள்ல சிட்டிஸ்ல வந்து ஆக்சுவலா வந்து அந்த WHO சொல்லக்கூடிய ரேஷியோ விட சில இருக்காங்க டாக்டர்ஸ். எங்க வந்து நம்ம கம்மியா இருக்கு அப்படின்னா ரூரல் ஏரியாஸ்ல, இன்டீரியர் ஏரியாஸ்ல, கிராம பகுதிகளில் இங்கதான் வந்து நமக்கு பெரிய ஷார்டேஜ், பெரிய அளவுல ஷார்டேஜ் இருக்கு. ஸோ இந்த 10,000 பேர்ல வந்து 10,000 doctors ஆட் பண்ணாங்களான்னா கண்டிப்பா நாடு அளவுல அந்த ரேஷியோ வந்து ஒரு அளவுக்கு மேபி சுமாரா ஆகும். ஆனா அந்த ரேஷியோ சரியா ஆறதுனால யாருக்கு வந்து இந்த சேவை வந்து போய் சேரணுமோ அவங்கள்ட்ட போய் அவங்களுக்கு இது வந்து சேவை சேருமான்றது வந்து கேள்விக்குறி.
டாக்டர் ராக்கால் அளித்த செவிக்கேட்டுகள். இனி ஒரு சர்வதேச குறிப்பு. தெற்கு சூடானில் அரசு படைகளுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே கடும் மோதல்கள் நடப்பதை அடுத்து ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்திருக்கின்றனர். மேலதிக விவரங்களுடன் சிவகன்.
தெற்கு சூடானின் அரசாங்க படைகள் முக்கிய நகரை கிளர்ச்சிக்காரர்களின் கையிலிருந்து மீட்க தயாராகி வருகின்ற நிலையில் பன்சேல்களுக்கு பயந்து ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கிருந்து தப்பியோடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நாட்டின் மிக முக்கிய பெட்ரோல் உற்பத்தி மையமாக கருதப்படுகின்ற கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பென்டியோ நகரை அரசு படைகள் மிகவும் நெருங்கிவிட்டதாக ராணுவத்தின் சார்பிலான பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். தெற்கு சூடான் உள்நாட்டு போருக்குள் வீழ்ந்து கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் எச்சரித்திருக்கின்றார்கள். போரினால் பல தசாப்தங்களாக தப்பியோடிக் கொண்டிருக்கின்ற தெற்கு சூடான் மக்களுக்கு பிரச்சினை எப்பொழுது வரும் என்பது நன்றாக தெரியும். இந்த புழுதி படிந்த நகர்தான் பென்டியோ. நாட்டின் பெட்ரோலிய வள மையமாக திகழ்கின்ற இது கிளர்ச்சிக்காரர்களின் வசம் இருக்கின்றது. ஒரு தரப்பிலிருந்து மறுதரப்புக்கு மாறிய படையினருக்கு கூட நிலைமை மாறி வருகின்றது என்பது தெரியும். 2 வாரங்களுக்கு முன்னர் இந்த நகர் வீழ்ந்தபொழுது ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த ஐநா வளாகத்தில் சரணடைந்திருந்தார்கள். எந்த பழங்குடியின பிரிவாக இருந்தாலும் அனைவருக்கும் இது உயிராசாவாகிற நிலைமை.
நடுராத்திரி அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. டிங்கா பாஷையில் எங்கள்கிட்ட பேசினாங்க. நாங்கள் பதில் சொன்னபோது அவர்கள் சுடத் தொடங்கிட்டாங்க.
அவர்களிடம் உணவும் நல்ல தண்ணீரும் இருக்கின்றது. ஆனால் விநியோகம் போதாது. ஒரு குழந்தை பிறப்பதற்கு கூட இடம் கிடையாது.
சண்டைனாலும் பயம், இங்கே இருக்கவும் பயம். எவ்வளவு நாளைக்கு என்னால் இங்கே இருக்க முடியும்?
சண்டை பென்டியோவுக்கு வந்துவிட்டது. போர் முன்னரங்க நிலை திடீரென மாறிவிட்டது. அரச படைகள் முன்னோறி வருகின்றன. சண்டை ஆரம்பமாகிவிட்டது போலும். தம்மோடு எடுத்துச் செல்ல முடியாத வெடிப்பொருட்களை கிளர்ச்சிக்காரர்கள் அளிக்கின்றார்கள். மக்களுக்கு மேலும் உதவி தேவைப்படுகின்றது. ஆனால் உணவு போதாது. அதனால் ஐநா தைரியமாக களத்தில் இறங்க முடிவு செய்துவிட்டது. நகரில் தொடர்ச்சியாக தப்பியோடி வருகின்ற மக்களுக்கு தமது களஞ்சியங்களிலிருந்து உணவை அது விநியோகிக்கின்றது. வென்டியோவின் மையத்தில் இருக்கின்ற ஐநா வளாகம் இது. சண்டை ஆரம்பமாவதற்கு முன்னதாக இங்கு வந்து அவர்கள் உணவை எடுத்துக்கொண்டு ஓடுகின்றார்கள். இரவிரவாக ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு வந்து தஞ்சமடைகின்றார்கள். அருகில் துப்பாக்கி சத்தம் கேட்க தொடங்கிவிட்டதால் அவர்கள் வேகமாக செயல்பட்டார்கள். இனி அவர்கள் தாமதிக்க முடியாது. உயிரை கையில் பிடித்துக் கொண்டு மக்கள் ஓடியாக வேண்டும். வாகனங்களில் கூட போதுமான இடம் கிடையாது. இப்பொழுது அவர்கள் முகாமுக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். ஆனால் உணவுக்காக மேலும் பலர் காத்து கிடக்கின்றார்கள். இந்த நெருக்கடி நிலையால் பழங்குடியின சமூகங்களுக்கு இடையிலான வரலாற்று ரீதியான முறுகல் மீண்டும் ஆரம்பித்துவிட்டது. சமாதானத்துக்கான சாத்தியங்கள் தென்படாத நிலையில் மேலும் சண்டை கடுமையாகலாம் என்ற அச்சம் அதிகரித்து வருகின்றது.
செய்திகளை தொகுத்து தந்தவர் சீவகன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.